SBS தமிழ்.
வணக்கம் கொற்றவன் பிரின்ஸ் ஜூட் அவனிதா.
வணக்கம்.
வணக்கம்.
இலங்கை அரசியல பொறுத்தளவில் ஒரு குழப்பமான சூழலே காணப்படுகிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இலங்கையின் அரசியல் சட்டம் தொடர்பாகவே அந்த குழப்பம் நிலவுது. இந்த பின்னணியில் இப்போதைய இந்த குழப்பமான அரசியலை குறித்த உங்கள் நிலைப்பாடு அல்லது உங்கள் கருத்து என்ன? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சொல்லுங்கள். பிரின்ஸ் சொல்லுங்களேன்.
வணக்கம். நான் வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு வாழக்கூடிய ஒரு நபராக இருந்து என்னுடைய கருத்தை பதிவு பண்ணுறேன். இந்த குழப்பமான ஒரு சூழ்நிலை வந்து தமிழர்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. குறிப்பாக இந்தியாவுக்கும் சாதகமாக இல்லை. ஏன்னா ராஜபக்சே சீனாவை மிகவும் ஆதரிப்பவர். அதனால் வந்து ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து.
ஜூட், உங்களுக்கு எப்படிப்படுது?
எங்களுக்கு இந்த இளைஞராக ஒரு பரந்துபட்ட அளவுல இது ஒரு யாப்புக்கு முரணானது என்று சிந்திக்கிற அளவுக்கு எங்களுக்கு மனநில இல்லை. நாங்கள் தமிழர்கள் என்ற ஒரு குறுகிய வட்டத்துல எங்க இன நில சார்ந்து யோசிக்கும் போது எப்ப எங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு அரைகுற தீர்வோ ஒரு முழுமையான தீர்வோ ஏதாவது ஒரு அரசியல் தீர்வு வரப்போகிறது என்ற நிலையில சிங்கள தேசம் ஏதாவது ஒன்று செய்து அதை குழப்பி அழிக்கிறதே வரலாறாக இருக்கின்றது. அது 2000 நடந்தது, 2002 நடந்தது, இப்ப 2018 மீண்டும் அரங்கேறி இருக்கிறது.
கொற்றவன், உங்களுக்கு எப்படிப்படுது?
இந்த அரசியல் குழப்பம் என்பது இது அண்மை காலமாக ஒரு எதிர்பார்க்கப்பட்டது ஒன்றாகத்தான் நான் பாக்குறேன். ஏனென்றால் அண்மையில வந்து அண்மை காலமாக மைத்ரிபால சிறிசேனாவுக்கும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவுக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்காவுக்கும் இடையில ஏற்பட்ட இந்த பனிப்போர் இவ்வாறான ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டதுதான். ஆனால் இப்படி அதிரடியாக மஹிந்த ராஜபக்ச பிரதமராக பொறுப்பேற்பார் என்பதை யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அது நடந்து விட்டது. ஆனா இந்த அரசியல் குழப்பங்கள் ஈழத்தமிழர் அதாவது வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு எந்த விதமான ஒரு விமோசனத்தையோ அதுல சாதக பாதகம் ஏற்படும் என்றதை நான் நினைக்கவில்லை. ஏனெனில் இந்த இடத்துலதான் தமிழர்களுடைய ஏக பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுகின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு பேரம் பேசல் சக்தியாக திகழ வேணும். ஆனால் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த பேரல் பேசும் சக்தி என்றதை இழந்து இன்னைக்கு வந்து எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவு வழங்குகிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆகவே இந்த குழப்பம் என்பது ஈழத்தமிழர்களுக்கு எந்த சாதகத்தையும் தரப்போவதும் இல்ல, பாதகத்தையும் தரப்போவதும் இல்ல.
அவனிதா, உங்களுக்கு எப்படிப்படுது?
வணக்கம். நான் யாப்பாணத்துல பிறந்து ஆஸ்திரேலியால வளர்ந்து இங்க வாழ்றவரால் எந்த அபிப்பிராயத்துல இது வந்து உலகத்துக்கு நிரூபிக்குது இலங்கை அரசால தமிழருக்கு ஒரு நாளும் ஒரு முடிவு வராது. ஒரு எங்களோட நிலைமையோ எங்களோட தனிதேச ஒரு நாளும் இவர்கள் வந்து மதிச்சு எங்களுக்காக ஒன்றும் செய்ய போறது இல்லை. எங்களோட மக்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு முடிவும் கிடைக்காது. நாங்க இனியும் இப்பவும் பட்டு கொண்டிருக்கிற கஷ்டத்துக்கோ இனி வார கஷ்டங்களுக்கோ எங்களுக்கு இலங்கை அரசால ஒரு முடிவும் வராது. உலகில் இருக்கிற எல்லாரும் சொன்னது மைத்ரிபாலாவால எங்களுக்கு நல்ல ஒரு முடிவு வரும் என்று எங்களுக்கு தெரியும். அது இல்லை என்று இப்ப அத உலகத்துக்கு அவையிலே நிரூபித்திருக்கிறேன்.
சரி, இப்ப தமிழ் மக்களுக்கு வந்து இந்த குழப்பமான சூழல் வந்து சாதகங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சிலர் பாக்குறாங்க. உங்க கருத்து எப்படி இருக்கு?
இல்ல, அப்படி எந்த சாதகம் ஏற்படுத்த மாட்டது. ஏனெனில் இந்த குழப்பமான சூழ்நிலையில தமிழ் தேசிய அதாவது தமிழர்களுடைய ஏக பிரதிநிதிகள் ஒரு பேரம்பேசல் சக்தியாக திகழ வேணும். அந்த பேரம்பேசல் சக்தியாக திகழ்கிற பட்சத்துல சில நன்மைகளை நாங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒன்று அரசியல் கைதிகளினுடைய விடுதலை அல்லது ஒரு வடக்கு கிழக்கு இணைப்பு. இந்த விஷயங்களை ஒரு இந்த விடயங்களையாவது ஆக குறைந்தபட்ச இந்த பேரம்பேசல் சக்தியாக திகழ்ந்தால் சில நன்மைகளை பெறலாம் அல்ல அதற்கு பெறுவதற்கு முயற்சிக்கலாம். ஆனா அந்த பேரம்பேசும் இந்த சக்தியான தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த நிலைப்பாட்டை எடுக்கவில்லை.
சர்வதேசத்துக்கு மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டதுக்கு இலங்கை அரசாங்கம் எங்களுக்கு எந்த விதமான தீர்வையும் தராதுன்னு சொல்லி நிபந்தனைகள் விதிக்கலாம், பேரம் பேசலாம், அதுகள் செய்யலாம். ஆனா எந்த விதமான வாக்குறுதிகளும் எழுத்தில் எழுதப்பட்ட பண்டா செல்வா ஒப்பந்தத்தில இருந்து வந்த எந்த வாக்குறுதிகளுமே சிங்களம் நிறைவேற்றிட்டதா வரலாறு இல்ல.
சரி, அதனால எதுவுமே நடக்காது அப்படியா?
அவர்களோட எந்த விதமான உடன்படிக்கைக்கு போறதுலயும் எந்த விதமான யோசனையும் இல்லைன்றதுதான் வரலாறு நமக்கு பாடம்.
அதாவது என்னுடைய கருத்தும் அதுதான். அதாவது இது வந்து அவங்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன். தமிழர்களை ஆதரிக்க கூடாது என்பது வந்து இலங்கை அரசுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன். என்ன மாதிரியான ஆட்சி மாற்றங்கள் வந்தாலும் தொடர்ந்து தமிழர்கள் என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சு கொண்டிருக்கிறார்களோ தொடர்ந்து சந்திக்க போகிறார்கள். அதே நேரத்துல ஒரு சில நேரம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு சில கண்டிஷன்ஸை வச்சு தமிழுக்கு தமிழர்களுக்கு பெற வேண்டிய ஒரு சில நல்ல விஷயங்களை பெறலாம் அப்படின்றது என்னுடைய
இல்லையே. இப்ப வந்து இப்படியான ஒரு குழப்பம் வராம இருந்தா இப்ப பழையபடி போயிட்டே இருக்குதுன்னா ஒரு திருப்பம் இருக்க போறது இல்ல, அடுத்த தேர்தல் வரைக்கும் இது இப்படியே தானே போயிட்டு இருந்திருக்கும். அதனால என்ன புதுசாக திடீர்னு உங்களுக்கு நிபந்தனை விதிக்கிறதோ அல்ல தமிழ் மக்களுக்கு பாதகமாக முடியும்னு எப்படி முடிவுக்கு வரீங்க?
வராது என்று நினைக்கிறதும் பார்க்க இதை ஒரு சந்தர்ப்பமாக நாங்க பயன்படுத்த வேண்டும். நிச்சயமாக
எப்படி பயன்படுத்த முடியும் நினைக்கிறீங்க?
இது சர்வதேசத்தை நோக்கி தான். இந்த இந்த கடந்த யுத்தம் முடிந்த பிறகு 10 வருடத்துல தமிழர் தரப்பு சர்வதேசத்தோடு இணைந்து பயணித்திருக்கின்றது. நிறைய விஷயங்கள்ல விட்டு கொடுத்து அவர்கள் ஒரு கணித்திறமையாக பயன்படுத்திருக்கு. இது வந்து ஒரு நல்ல தருணம். நாங்க நீங்க சொன்னதை நாங்க செஞ்சோம், இதை பாத்தீங்களா எங்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்று உரத்து சொல்வதற்கான ஒரு தருணமாக தான் நான் பாக்குறேன்.
இல்ல அப்ப அந்த நிலையில வந்து இப்ப ரணில் விக்ரமசிங்கவுக்கு எந்த விதமான நிபந்தனைகளும் இல்லாமல் ஆதரவு தெரிவிக்கிறது
தம்பி ரைசல், அது ஒரு பிழையான விதமாகத்தான் போடுறீங்க நீங்க. அது வந்து மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிரான நம்பிக்கையில தீர்மானத்துக்கு தான் கூட்டமைப்பு ஆதரவு தெரிவித்திருக்கு.
என்னை வந்து அவர் வந்து ராஜபக்சவுக்கு ஆதரவு கொடுக்க போறது இல்லையாண்டு. ஆனா இப்ப கொத்தவன் நான் சொல்ற மாதிரி அதே நேரத்துல அவர் வந்து ரணிலுக்கு ஆதரவு செலுத்தாமலும் இருக்கணும். ஏனென்றால் இவ்வளவு நாளும் எங்களுக்கு இதால அவரால் ஒரு ஒரு நன்மையும் வரையல. இனிமேலாவது ஏதாவது இந்த சூழ்நிலையை நாங்கள் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துறா இதைத்தான் நாங்க ஒரு சூழ்நிலையை வச்சு ஏதாவது உலகத்துக்கோ இல்லாட்டி
என்ன என்ன மாதிரி நீங்க சாதகமா பயன்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க?
என்ன விதமான நிபந்தனை? இந்த அரசியல் கைதிகளுடைய விவகாரம் தான் இப்ப கடந்த 2-3 ஆண்டுகளாக சூடு பிடித்திருக்கின்றது. அண்மையில கூட அவர்கள் நீண்ட நாட்கள் உண்ணாவிரத போராட்டங்களை கூட மேற்கொண்டிருந்தார்கள். இந்த அரசியல் கைதிகளுடைய விவகாரத்தை கூட ஒரு எழுத்து மூலம் வாங்கி கொண்டு ஆதரவு தெரிவிக்கலாம். கட்டாயம் எழுத்து மூலம் தந்திருந்தால் நாங்கள் வாங்குற பட்சத்துல அதை உண்மையில ஏமாற்ற முடியாது. அதுல அது ஒரு கொஞ்சமாவது நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஆட்சிக்கு 6-ஆம் தேதி பிறகு வார அரசாங்கத்துக்கு
சிஎன்ஏக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தமிழ் மக்களுக்குள்ள அவையில ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கறதுக்கு. இப்ப கடைசி 2-3 வருஷமா அவையோட செயலால உலகத்துல இருக்கிற எல்லாத்துல இருந்தும் தமிழாக்களுக்கு அவையில இந்த நம்பிக்கை குறைஞ்சு குறைஞ்சு கொண்டே போகுது. இப்ப இதை அவையில் நல்ல விதத்துல பயன்படுத்தினா தமிழருக்கு திருப்பி அவையில ஒரு கொஞ்சமாவது நம்பிக்கை வாரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. இப்ப கொற்றவன சொன்ன மாதிரி இந்த அரசியல் கைதிகள் ஒரு பெரிய பிரச்சனை எங்களுக்கு நாட்டுல இருக்கிற மக்களுக்கு. அது மட்டுமில்ல, இப்ப நாட்டுல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. அங்க என்ன சிவில் சொசைட்டி டெவலப்மெண்ட் துறக்கம், ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிற நில துறக்கம், எல்லாத்துலயும் எவ்வளவு பிரச்சனை இருக்குது. ஆனா உலகத்துக்கு அது தெரியாது.
ரணில் விக்ரமசிங்கவிடம் எந்த நிபந்தனைகளையும் பெற்று அதை அவர் நடப்படுத்துவதற்கான முதுகெலும்பு அவரிடம் இல்லை என்பதை இந்த 3.5 வருஷ நிரூபித்திருக்கின்றது.
இல்ல இல்ல நீங்க முதுகெலும்பு இல்லை நிரூபிச்சிருக்குன்னா எந்த வேற என்ன செய்ய முடியும் நினைக்கிறீங்க? சம்பந்தனோ அல்லது மாவை சேனாதிராஜாவோ சுமந்திரனோ வேற என்ன செஞ்சிருக்க முடியும்?
வேற எதுவும் செய்திருக்க இல்லாது. அவர்கள் தொடர்ந்து அதை அவர்கள் இந்த ஆட்சியை அவர்களை முதலே கலைத்திருக்கலாம். அப்படி பார்க்க போனா
இப்ப இதுக்கு முதல் கூட ரணில் விக்ரமசிங்கே மீது ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அதுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு அளிச்சது. அந்த ஆதரவு கூட ஒரு பேரம்பேசல் சக்தியை செய்திருக்கலாம்
தம்பி. அதுலயும் நீங்க வரீங்க, தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதுல வாக்களிக்கவே இல்லை, வாக்களிக்காமல் விலகித்தான் இருந்தார். அவர்களது வாக்கு தேவைப்படவில்லை.
தமிழ் மக்களுக்காக செய்யறதுக்கு எங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் எனக்கு எவ்வளவு இருக்குது.
என்ன 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 செய்ய முடியும்? அதாவது ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு எதிர்கட்சியாக இருந்துகிட்டு ஒரு 16 பேர் எம்பிக்களோட இருந்து அதுலயும் ஒருத்தர் இப்ப கலந்து போயிட்டாரு. அப்படியான ஒரு கட்சி இருக்கும்போது அவர்களால் இந்த இலங்கை அரசியல்ல வந்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அல்லது என்ன அழுத்தத்தை தர முடியும் நினைக்கிறீங்க?
அப்படி அந்த ஒரு அரசியலோட இருந்தால் இப்ப நாங்க எங்களோட போராட்டத்தை அரசியல் ரீதியா நடத்துறதுலே பிரயோசனம் இல்லை. அப்படி என்றால் இப்ப நாங்க ஏதாவது ஏதாவது ஒன்று சாதிக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையில தானே இப்ப இந்த அரசியல் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். என்ன கொற்ற சொன்ன மாதிரி அரசியல் கைதிகள் இன்னும் எத்தனையோ பேர் இருக்கணும். 500 நாட்கள் மேல அவையோட மனைவிகளும் அம்மாமாரும் உண்ணாவிரதம் நின்று கொண்டிருக்கணும். இப்படி இப்படி நாட்டு நிலைமை நாட்டில் இருக்கிற மக்கள் கடுற கஷ்டங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு கொண்டு வரதுதான் எங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் வேலை.
அழுத்தத்தை இன்னும் அதிகப்படுத்தி இருக்கலாம், கொடுத்த அழுத்தம் காணாது என்பது ஒரு ஒரு குறைபாடாக இருக்கிறது.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது பரிமாற்றம் நிகழ்ச்சி. இலங்கையில் நிலவும் குழப்பம் தமிழர்களுக்கு சாதகமா பாதகமா என்று விவாதித்துக் கொண்டிருப்பவர்கள் ஜூட், பிரின்ஸ், கொற்றவன் மற்றும் அவனிதா ஆகியோர்.
இது வந்து ஒரு சரியான சந்தர்ப்பம்.
எப்படி?
அதாவது அழுத்தம் கொடுத்து நமக்கு தேவையான ஒரு சில முக்கியமான தேவைகளை பெற்றுக் கொள்ளலாம். உதாரணத்துக்கு வந்து அரசியல் கைதிகளை இது பண்றது.
அரசியல்ன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கேம் தானே. இப்ப ஒன்று ஒரு விஷயம் செஞ்சா அதுல இந்த ரிசர்வ் வரும் என்ற நம்பிக்கையோட அரசியல் செய்ய இயலாது. ஆனா எல்லாம் அந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸாலதான் நாங்க ஒரு முடிவுக்கு வரலாம். இப்ப அவர் கொடுக்கற அந்த அழுத்தத்தால அதுல ஒரு ஒரு டேஞ்சிபிள் முடிவு வராட்டிக்கும் அட்லீஸ்ட் அந்த அபிப்பிராயம் அதுல போய் சேருது.
இதுல வந்து ரேஷல் நான் ஒரு கருத்தை சொல்றேன். இப்ப என்னண்டா, உடைந்திருந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இப்ப ஒன்றாயிட்டு, அப்ப ஒன்றாகி பலமாயிருக்கிறது யதார்த்தம். சில வேளைகளில் ரணில் விக்ரமசிங்க பெரும்பான்மையை நிரூபிச்சு ரணில் விக்ரமசிங்க தான் மீண்டும் பிரதமராக வந்தால் மைத்ரிபால சிறிசேனா மகிந்த ராஜபக்ச அவர்கள் இருவரும் சும்மா இருக்க போறதில்லை. இனிவர் இப்ப மகிந்த ராஜபக்ச வந்து விட்டார் என்றது எல்லாருக்கும் ஒரு ஒரு அச்ச உணர்வை தாயகத்துல தந்திருக்கிறது. ஆனால் மகிந்த ராஜபக்ச வந்தாலும் கூட அவர் இனி ஒரு சுதாகரிப்பு அரசியலை தான் அவர் முன்னெடுப்பார். இப்ப கடந்த காலத்துல அவர் தனக்கு ஏற்பட்ட அந்த விழுக்காடு தோல்வியின்ற பாடங்களை வச்சு சுதாகரிப்பு அரசியலைத்தான் இனிவரும் காலம்.
அப்படி பார்த்தானா ராஜபக்ச தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரிக்கிறதுல என்ன தவறா இருக்க முடியும்? ஆதரிக்கலாம் தானே இல்லையா?
மகிந்த ராஜபக்சாவை ஆதரிச்சாலும் சரி, ரணில் விக்ரம நான் என்னுடைய கருத்தை சொல்றேன், ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிச்சாலும் சரி, பேரம் பேசும் சக்தியை நான் முதல் சொன்ன ஒரு சில விஷயங்கள் ஆக குறைந்தபட்ச நிபந்தனைகளை எழுத்து மூலம் வாங்கி ஆதரவு தெரிவிச்சிருக்கலாம். சரிதானே, ஆதரவு தெரிவிச்சிருக்கலாம்.
மகிந்த ராஜபக்சே வந்து மக்களுக்காக செய்யக்கூடியவர் அப்படின்ற ஒரு கருத்து வந்து எனக்கு வேறுபாடு இருக்கு. அவர்கிட்ட இருந்து நம்ம சரி, இப்ப நம்ம தமிழ் மக்களை மட்டும் பத்தி பேசுறதுனால பெருசா நம்ம ஒண்ணும் அவர்கிட்ட இருந்து ஒண்ணு எதிர்பார்க்க முடியாது அப்படின்றது என்னுடைய கருத்துங்க.
தமிழ் மக்களுக்கான தீர்வை தரப்போறாருன்னு நான் சொல்ல மாட்டேன். அது உண்மையில அது கிடைக்காது என்றதுதான் என்னுடைய வாதமும். தமிழ் மக்களுக்கான நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை தர மாட்டார். ஆனால் தமிழ் தேசிய நீக்கத்தை மிக தீவிரமாக முன்னெடுப்பார். நிலங்களை ஆக்கிரமிப்பார். பௌத்த விகாரங்கள் வடக்கு கிழக்கு மாகாணத்துல மிக துரிதமாக பௌத்த விகாரங்கள் முளைக்கும். சிங்கள குடியேற்றங்கள் மேற்கொள்ளப்படும். இதை மிகவும் சூட்சுமமாக தாயகத்துல அரங்கேற்றி தமிழ் தேசியம் என்றதை வடக்கு கிழக்குல கரையா நடிக்கிற மாதிரி அந்த தமிழ் தேசிய நீக்கத்தை மகிந்த ராஜபக்ச மிகவும் சூட்சுமாக செய்தார். அதுல மாத்திக்கிறது இல்லை. ஆனால் சில விஷயங்கள்ல ஒரு சாதுவான, அதாவது வந்து ஒரு சுதாகரிப்பு அரசியலும் அந்த கடும் போக்கு இனிவரும் காலங்கள்ல இருக்காது. அதாவது வெள்ளவன் கடத்தல்கள் அப்படியான அந்த கடுமையான அச்சுறுத்தல் போக்கு அவருடைய அவர் வந்தால் இருக்காது என்றதுதான் என்னுடைய கருத்து.
அடுத்து என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? குற்றவன்
இப்ப 6ஆம் தேதி பாராளுமன்றம் கூடும் பொழுது 6ஆம் தேதி நடக்க போற விஷயத்தை வச்சுட்டு நாங்கள் அடுத்து என்ன நடக்க போதுன்றதை சொல்லலாம். இப்ப இதுல முன்னில அடுத்து என்ன இந்த கேள்விக்கு என்னால இப்ப 6ஆம் தேதிக்கு பிறகுதான் சொல்ல முடியும்.
என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுத்த முடிவு வந்து வரவேற்கப்பட்டது. இந்த 15 பேர், அதாவது இந்த வியாழேந்திரனை தவிர 15 பேர் ஆதரவு கொடுத்தா மகிந்த ராஜபக்சே வராத இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு.
சரி, அவனிதா.
மகிந்தா வந்து திரும்பி வரக்கூடாது என்றுதான் நானும் நினைக்கிறேன். டிஎன்ஏ வந்து இந்த சம்பவத்துல கட்டித்தனமான ஒரு முடிவு எடுத்திருக்கணும். ஆனால் அது அவையல் இலும்பிட கூட நல்ல மக்களுக்காக பயன்படுத்தி இருக்கலாம் என்றதுதான் என் அபிப்பிராயம். அது அவை செய்யல என்றது கொஞ்சம் கவலைக்குறையான விஷயம்தான்.
வெளிநாடு சர்வதேச சக்திகளுக்கு ஒரு நல்ல படித்தனையாக அமையும், அதன் மூடாக எங்களுக்கு ஏதாவது நன்மை வரும் என்று எதிர்பார்க்கலாம் தான் நினைக்கிறேன். உள்நாட்டுல ரணில் விக்ரமசிங்கவோ அல்லது மகிந்தாவோ எங்களுக்கு எந்த தீவும் தரப்போறதில்லை. அது அது இதன்றதுக்கினம் நிபந்தனைகளை, எழுத்து நிபந்தனைகளை நான் நம்பவில்லை. அந்த எழுத்து நிபந்தனைகளை மீறப்பட்டிருக்கு. சர்வதேசத்தினூடாக ஏதாவது ஒரு அழுத்தம் வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு விடிவு வரும் என்ற ஒரு நம்பிக்கையோட இந்த சந்தர்ப்பம் அமையும் என்று நினைக்கின்றேன்.
மிக்க நன்றி குற்றவன், பிரின்ஸ், ஜூட், அவனிதா.
நன்றி நன்றி நன்றி.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.